திருச்சிக்கந்தனம்
33வது தலைப்பு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது. இது குழைத்த பற்று என்ற பெயரை உடையது. இதில் உள்ள பத்து பாட்டில் முதல் பாட்டில் தொடங்குகிற போது குழை என்ற சொல்லாலே தொடங்குகிறது. அதனாலே இந்த பத்தினுடைய முதல் சொல்லையே இந்த பதிகத்துக்கு பெயராக்கி குழைத்த பத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆத்திசூடி என்று ஒரு நூல், அது ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று முதல்ல ஆரம்பிக்கிறது அந்த பாட்டு. ஆத்திசூடி என்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுனாலே அந்த நூலுக்கே ஆத்திசூடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதே திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று அவர் தொடங்குகிறார். அந்த அண்டப்பகுதி என்று அவர் தொடங்குகிற பாட்டின் தொடக்கத்தையே திருவண்ட பகுதி என்று அந்த பாடலுக்கு பெயரா வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பாட்டினுடைய முதல் குறிப்பை அந்த நூலுக்கு பெயராக வைக்கலாம் என்பது ஒரு விதி. அந்த விதியின் பிரகாரம் இந்த குழைத்த பத்தினுடைய முதற் சொல் இந்த பிரபந்தத்துக்கு பெயராக அமைந்திருக்கிறது. இது திருப்பெருந்துறை என்ற தலத்திலே அருளி செய்யப்பட்டது என்று குறிப்பிருக்கிறது. இந்த ஒரு பத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தன்னை அந்த இறைவன் தன்மாட்டில் இழுத்துக் கொள்கிறான், ஆனாலும் வினை தன்னை குழைக்கிறது, அதாவது தன்னை வருத்துகிறது என்று சொல்ல வருகிறார். குழை என்றால் குழைதல், சோறு குழஞ்சு போச்சுன்னு சொல்றமே அது மாதிரி ரொம்ப கனிந்து போகிற ஒரு நிலை. அது மாதிரி வினையானது தன்னை குழைக்கிறது. எனவே இந்த நிலையிலே என்னை நீ காக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே அவர் வேண்டுகிறார். அதாவது தன்னுடைய ஆத்மாவாகிய உயிரை இறைவனுக்கு படைக்கிறார். அதனால்தான் இதுக்கு ஆத்ம நிதிவேதனம் என்று விளக்கம் சொல்லி இருக்கிறார். குழைத்தபத்துக்கு தத்துவார்த்தமாக சொல்லப்படுகிற விளக்கம் என்ன என்று பார்க்கிற போது, அதுக்கு ஆத்ம நிவேதனம், தன் ஆத்மாவையே இறைவனுக்கு முன் படைத்து விடுதல் என்று அதற்கு பொருள். ஆகவே இந்த உடம்பில் இருந்து கொண்டிருக்கிற தன்னை உடம்பை விட்டு பிரித்து ஆண்டவன் தன்னோடு ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற ஒரு விண்ணப்பம்தான் இந்த குழைத்த பத்தும் ஆகும். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிரைச்சேர் கடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கேயே. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய், பண்டை கொடுவினை நோய் குழைத்தால் என்ற அந்த சொல்லை கொஞ்சம் மாற்றி பொருள் கொண்டு போறோம். நான் முன்காலத்தில் இருந்தே பல வினைகளை செய்திருக்கிறேன். அந்த வினை நோய்களானது இந்த பிறவியிலே வந்து என்னை குழைக்கின்றது, துன்புறுத்துகின்றது. பண்டை கொடுவினை நோய் முன் ஜென்மத்திலே செய்த கொடுமையான வினைகளெல்லாம் இப்பொழுது எனக்கு நோய் துன்பத்தை செய்து குழைத்தால் என்னை ரொம்பவும் துன்புறுத்துமையானால் காவாய் அந்த இடத்திலே என்னை நீ காக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பிக்கிறார். இந்த பண்டை கொடுவினை என்று சொல்லி இருக்கிறாரே அதுக்கு விளக்கம் மிக ஆழமாக சொல்லுகிறார்கள். ஒருவன் இந்த பிறவியிலேயே கொடுமையாளனாக இருக்கலாம், அவன் பல தீய காரியங்களை செய்யலாம். அந்த தீய காரியங்கள் தான் கொடுவினை. அந்த கொடுவினையினுடைய பயன் அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலே வரும். அதே மாதிரி போன ஜென்மத்தில் அவன் கொடுவினை செய்திருந்தால் அந்த கொடுவினை இந்த ஜென்மத்திலே அவனுக்கு வரும். இதுபோல் எத்தனை எத்தனை முன்னே எடுத்த ஜென்மங்களிலே அவன் பாவம் செய்திருக்கிறானோ அந்த கொடுவினை என்பது பாவம், அந்த பாவத்தினுடைய வினை ஒவ்வொரு பிறவியிலும் எப்போவது வந்து அனுபவித்து விடும்படியாக வந்து சேரும். அதை விட அதுக்கும் பழமையான ஒரு பண்டை வினை ஒன்று இருக்கிறது என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்றது. இந்த உலகத்திலே ஒரு உயிர் பிறப்பதற்கு முன் அந்த உயிர் எங்கே இருந்தது என்று ஒரு வினாவை நாம் கேட்டோமானால் அது ஆணோ ஆகிய இருக்கரையிலே கிடந்தது என்றதற்கு சரி சித்தாந்தம் சொல். அப்படி ஆணவமான இருக்கரையிலே அந்த உயிர் கிடக்கிற போது அந்த உயிருக்கு ஒரு வினை உண்டு, அதுக்கு மூல கர்மம் என்று பெயர். அது ஆன்மாவுக்கு ஆணவ மனது எப்படி இயற்கையோ அதுபோல அந்த மூல கர்மமும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு இயல்பிலேயே அமைந்தது. அது எப்ப செய்தது, எப்ப வந்தது என்று யாராலும் சொல்ல முடியாமல் அந்த உயிரோடையே சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு வினை. அது கேவல நிலையிலே உயிர் ஆணவத்திலே கிடக்கிற காலத்தில் உண்டான ஒரு வினை. அதைத்தான் பண்டை வினை என்கிறார். மனிதன் உடம்பு பெற்று பிறந்து விட்டால் அது சகல நிலை. இந்த உடம்பு பெற்று பிறப்பதற்கு முன் மிக மிக ஆரம்ப காலத்தில் அந்த உயிர் ஆணவத்தோடு கூடியிருக்கிறது. அப்பொழுது அதுக்கு உடம்பு கிடையாது. அப்ப உடம்பில்லாது ஆணவத்தோடு கிடக்கிற நிலைக்கு அதுக்கு கேவல நிலை என்று பெயர். ஆணவத்தோடு இருக்கிற போது கேவல நிலை, அதிலிருந்து இறைவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக உடம்பு கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வருகிறான். இந்த சகல நிலையிலே இருந்து நாம் முன்னைய பாவங்களை அனுபவிச்சு தீர்த்து ஒழித்து விட்டு தூயனான பிறகு இறைவனோடு நாம் சேரப்போகிறோம். அதுக்கு சுத்த நிலை என்று பெயர். ஆக ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மூன்று நிலையை பிரயாணம் பண்ணியாகணும். முதல்ல கேவல நிலையில கிடக்கணும், அப்புறம் சகல நிலை ஆகிய உடம்போடு கூடிய நிலைக்கு வரணும், அந்த உடம்பையும் விட்டு இறைவனோடு மோட்சத்தில் சேர்ந்திருக்கிற சுத்த நிலைக்கு போய் ஆகும். இந்த மூன்றிலே கேவலம் என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கே, அப்போது இருக்கிற வினைக்கு பண்டைய வினை என்று அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். குழைத்தால் அந்த கொண்டை கொடுவினையானது பாவமானது என்னை துன்புறுத்தினால் அப்போது என்னை காக்க வேண்டும். உடையாய் என்னை எஜமானனாக பெற்றிருக்கிறவனே, எனக்கு எஜமானனாக இருக்கிறவனே, உடையான் என்பது எஜமானன் என்பது பொருள். கொடு வினையேன், நானோ ரொம்ப வினை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். எதை கண்டு நீங்கள் கொடுவினையேன் என்று தன்னை திட்டம் பண்ணினார் என்று கேட்டால், அதற்கு அடையாளம் தான் உடம்பு எடுத்திருப்பதே ஒரு அடையாளம். இன்னும் உடம்பை விட்டு ஒழிக்கவில்லை இல்லாதிருப்பதே ஒரு அடையாளம். உடம்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரையில் அவனுடைய பாவம் இன்னும் தீரவில்லை. அந்த பாவம் தீருவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இன்னும் உடம்பை கொடுத்து வைத்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆக உடம்பு இருப்பதனாலேயே எனக்கு கொடுவினை இருக்கிறது என்பதை நான் தெரிகிறேன். இந்த கொடுவினையோடு கூட இறைவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் போகிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்து நம்முடைய ஆணவம் தன்மம் என்ற வினைகளை குறைத்துக் கொள்ளலாம் என்று போனால் அந்த கொடுவினை என்னை செய்ய விடுமா, அல்லது நான் செய்கிற அந்த தொண்டினாலே எனக்கு பலன் கிடைக்குமா என்று ஒரு சந்தேகம் அவருக்கு வருகிறது. அதை கேட்கிற கொடுவினையேன் உழைத்தால், இந்த உடம்பு இருப்பதனாலே எனக்கு வினை இருக்கிறது, அந்த கொடுவினை உடையவனாகிய நான் உழைக்கிறேன், கோயிலுக்கு தொண்டு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உழைத்தால், உழைத்தல் என்பது இந்த தொண்டு செய்தல் என்ற பொருள். அவர் கோயிலுக்கு நான் தொண்டு செய்தால் உறுதி உண்டோதான், எனக்கு அதிலிருந்து பலன் கிடைக்குமா, மோட்சம் என்ற பிராப்தி உண்டாகுமா? இங்க உறுதி என்பது மோட்சம், மோட்சத்தை தான் உறுதி என்றவர் சொல்றார். எனக்கு உறுதி கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா? ஏன்னா வினையோடு நான் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் வினையினாலே தடுக்கப்பட்டு முற்றும் நிறைவேறாமல் போய்விடும். நான் கோயிலுக்கு உழவார பணி செய்ய வேண்டும் என்று போனால் அந்த கொடுவினை என்னை சோம்பேறியாக்கி அந்த வேலையை செய்யவனான் வெளியில போனான் தள்ளிவிட்டும், அல்லது வேறு ஏதாவது மெழுக்கிடுதல் விளக்கிடுதல் அழகிடுதல் போன்ற ஏறு எந்த தொண்டை செய்ய போனாலும் என்னுடைய வினை என்னை உழைப்பை உழைப்பிலிருந்து தடுத்து விட்டால் உறுதி கிடைக்காமல் போய்விடுமே, எனக்கு உறுதி எப்படி கிடைக்க முடியும் என்ற ஒரு ஆசங்கை, ஒரு வினாவை அந்த இடத்திலே அவர் கேட்கிறார். வினை இருந்த காலத்தில் ஒருவர் தொண்டு செய்தால் அந்த தொண்டினாலே பலன் கிடைக்க முடியுமா என்று வினவுகிறார். கிடைக்கும், அது சந்தேகமே இல்லை. ஏன்னா தொண்டு செய்வது என்றது வினையெல்லாம் முடிந்த பிறகுதான் ஒருத்தன் தொண்டு செய்ய போறது என்பது நடக்கிற காரியம் அல்ல. வினை தீர வேண்டும் என்பதற்குத்தான் கோயில்ல ஒருவன் தொண்டு செய்ய வேண்டும். ஆக வினை இருக்கிற போதே தொண்டு செய்த ஆகணும். இது வேணுமனே அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். இத அறியாதவன் ஒருவன் இப்படி கேட்கலாம், எனக்கு தான் வினை இருக்கேன், நான் கோயில்ல தொண்டு செய்தா அந்த வினை என்னை கெடுத்து விடுமே, நான் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் என்று குயுக்தியாக ஒருவன் கேட்கிற வினாவை இவரே தான் கேட்டுக்கொண்டு இறைவனிடத்திலே பதில் வாங்குகிறார். குழு வினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான், உமையாள் கணவா என்னை ஆழ்வாய். உமைக்கு கணவான கணவனாக விளங்குகிறவனே, என்னை நீ ஆட்கொள் என்று கேட்க. அப்படியானால் வினை இருக்கிற போதே நான் உழைக்கலாம், உழைக்கிற போது தீவனை வந்தால் இறைவன் வந்து ஆட்கொள்வான். அந்த தீவனை அந்த தொண்டு செய்யும் போது இடையூறாக இருக்காமல் அவன் பார்த்து கொண்டு விடுவான், அவன் இருந்து அந்த தொண்டை செய்ய வைத்து விடுவான், நிறைவேற்றுவான். அதனாலே என்னை நீ ஆட்கொள்வாய். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நான் கொடுவினை உடையவன், அறியாமையுடையவன், உனக்கு தொண்டு செய்யும் போது சில தப்புகளும் செய்தெல்லாம் பிழை செய்து விடலாம். அந்த பிழை செய்ததற்காக நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. பிழை செய்திருந்தாலும் அதை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். பிழைத்தால் நான் தொண்டு செய்கிற போது பிழை செய்து விட்டேனே ஆனால் பொறுக்க வேண்டாவோ. அதை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டுமே. நீ பெருந்தன்மையானவன், அதனால் நீ பொறுக்கத்தான் வேண்டும். பிறை சேர்த்தடையாய். இதற்கு அடையாளம் நீ தலையில வைத்திருக்கிற பிறையே அடையாளம். சந்திரனை தலையில் வைத்திருக்கின்ற பெருமானே, நீர் ஏன் தலையில் சந்திரனை வைத்திருக்கிறீர்? சந்திரன் பெரிய குற்றம் செய்தான். தன்னுடைய 27 மனைவிமார்களிடத்திலே ரோகிணி என்ற பெண்ணிடத்திலே மட்டும் அதிக காதலை செலுத்தினான். அதனாலே மற்ற பெண்கள் தட்சனிடத்திலே முறையிட்டார்கள். தட்சன் சந்திரனை பார்த்து தெரிந்து போய் என்று சாபம் கொடுத்து விட்டான். சாபத்தினாலே உடம்பு தெரிந்தது. எல்லாரிடத்திலும் போயிருக்கிறான், ஒருத்தர் கூட அவனை காப்பாற்றல. கடைசியில் சிவபெருமான் காலில் போய் விழறான். சிவபெருமான் அவனை காப்பாற்றான். அவன் குற்றம் செய்தவன், குற்றம் செய்தவன் வந்து சிவபெருமான் காலில் விழறான். அப்படி குற்றம் செய்தவனையும் பொறுத்து அவனை நீ மறுபடியும் வளர்வாய் என்று அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தன் தலையில வைத்துக் கொண்டார். அதனால் நீ பிழைத்தால் பொறுக்கற்ற கடமை உனக்கு உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் நீ தலையில் பெறை வைத்திருப்பதே என்பதை அவன் நினைவுபடுத்தி இறைவனுக்கு சொல்லி காட்டுகிற. பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால், அப்படி பிழை செய்தவர்க்கெல்லாம் நீ அருள் செய்துவிட்டு எனக்கு மட்டும் இன்னும் நீ அருள் செய்யாமல் இருப்பது இது முறையாமோ? என்னை இன்னும் இந்த உலகத்திலே உடம்போடு வைத்திருக்கிறாயே, இது முறையோ என்று நான் உன்னை அழைக்கிறேன். அழைத்தால் உன்னை கூவி கூவி நீ வருக வருக என்று இறைவனை நான் அழைக்கிறேன். ஆனால் அந்த இறைவன் வரவில்லை. அருளாது ஒழிவதே, நான் அழைத்தாலும் நீ வராதிருப்பதானது. அம்மானே உன் அடியேற்கேன், உன் அடியேன் அழைக்கிறேன். அடியேன் அழைக்கிற போது அருளாது ஒழியலாமா? ஒழிவதே என்பது ஒழியலாமோ வாராது இருக்கலாமோ? நீ வந்துதான் ஆக வேண்டும். நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று அழைப்பதால் நீ வர வேண்டும் என்று சொல்லி வினையானது தன்னை குழைவிக்கிறது துன்புறுத்துகிறது என்ற செய்தியை சொன்னதினாலே இது குழைத்தவர்த்துக்கு உரியதாக ஆகிறது. அடியேன் நல்லதெல்லாம் முன்னகர ஆண்டாய் என்றிருந்தேன், கொடியே இடையாள் கூறா எம் போவே ஆவா என்று அருளி செடி சேரூடலை சிதையாத தெய்வத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது பொறுத்தால் ஒன்றும் போதுமே. அடியேன் நல்லதெல்லாம் மாணிக்க மாசுகர் திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரால் ஆட்கொள்வதற்கு முன் பல துன்பங்களை அனுபவித்தார். அந்த துன்பங்களை எல்லாம் குருநாதராக வந்தவர் நீக்கிவிட்டார். மாணிக்க மாசகருக்கு தீட்சை பண்ணி அவரு கலாசுத்தி செய்து அதனாலே அவருடைய வினைகள் எல்லாம் நீக்கி துன்பங்கள் வராதபடி நீக்கிவிட்டார். அடியேன் நல்லதெல்லாம் என்னிடத்திலே இருக்கின்ற வினைக்கு கார் வினையால் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் முன்னேயே நீங்கும்படியாக ஆண்டாய் திருப்பெருந்துறையிலே என்னை நீ ஆண்டு விட்டாய். திருப்பெருந்துறையிலே இவருக்கு தீட்சை பண்ணுகிற காலத்திலேயே இவருடைய தீவினைகளை எல்லாம் நீக்கி துன்பங்களை நீக்கி ஆட்கொண்டு விட்டுகிறார் என்று இருந்தேன். அப்படி ஆண்டு விட்டாய் என்ற ஒரு கழிப்பிலே நான் ஆழ்ந்திருந்தேன். எனக்கு துன்பமே கிடையாது, எனக்கு பாவமே இல்லை, என்னை இறைவன் சுத்தி செய்து விட்டான் என்று நான் இருந்தேன். கொடியே இடையாள் கூறாம் கொடி போன்ற இடுப்பை உடைய உமாதேவியை ஒரு கூறிலே ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே, எம் கோவே எமக்கு தலைவனே, நான் துன்பப்படுகிற போது நீ என்ன செய்வன? ஐயோ என் மகனா இப்படி கஷ்டப்படுகிறான் ஆ என்று அருளி, ஆ என்று அருளி. ஐயோ ஐயோ என்று சொல்லி கீழே ஓடி வந்து நான் துன்பப்படும்போது என்னை காப்பாற்ற வேண்டாமா? எந்த அருளி செடி சேர் உடலை சிதையாதது. என் உடம்பிலே என் உயிர் சேர்ந்திருக்கிறது. இந்த உடம்பை சிதைத்து இந்த உயிரை நீ தனியா பிரிச்சு எடுத்துட்டு போக வேண்டாமா? இந்த உடம்பினால் தானே எனக்கு உயிருக்கு துன்பம் வருகிறது. செடி சேர் உடலை நாற்றம் பொருந்திய இந்த உடம்பை. செடினா உடை நாற்றம். உடம்பிலே பல இடத்திலே நாற்றம் இருக்கிறது. அதனாலே இதை செடி சேர் உடலம் என்று சொல்கிறார். இந்த உடலை சிதையாதது இன்னும் என் உடம்பை வச்சு நீக்காமல் பிரிக்காமல் பிறவியை கொடுத்திருப்பது எதுக்கு? எதுக்காக? எதுக்காக இன்னும் என்னை உடம்போடு போட்டு வைத்திருக்கிறாய்? எங்கள் சிவலோகா, எங்களுக்கு சிவலோகத்திலே இருந்து காட்சி கொடுக்கிற பெருமானே, உடையாய் கூவி பணி கொள்ளாது. அந்த கைலாயத்திற்கு என்னை வருக என்று கூவ வேண்டும். கூவி அங்கே இருக்க வைத்து எனக்கு ஒரு பணி கொடுக்க வேண்டும். அந்த கைலாயத்திலே நான் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும். கூவி என்னை அழைத்து பணி கொள்ளாது, அங்கே வைத்து வேலை வாங்காதது. ஒரு தால் இந்த பூமியிலே உடம்போடு மட்டும் வைத்து என்னை தண்டனை செய்தால் போதுமே. அது போதுமா? என்னை நீ பரிபக்கம் செய்ய வேண்டும் என்றால் உடம்போடு சேர்த்து வைத்து இந்த பூமியிலே தட்டிப்பது ஒன்று மட்டும் போதுமா? அது போறாது. எனக்கு நீ நல்லது செய்யணும். இந்த தண்டனை எப்படி நீ கொடுக்கிறியோ அதுபோல என்னை கைலாயத்தில் சேர்த்து எனக்கு இன்பத்தையும் கொடுக்கணும். அதை கொடுக்காம இந்த ஒரு தண்டனை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி பொருந்தும் என்று கேட்கிற. ஒரு தால் ஒன்றும் இப்படி தண்டித்ததாகிய ஒன்று மட்டுமே போதுமா? இன்பத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாமா என்றவர் கேட்க, ஒன்றும் போதானாயே, ஒன்றுக்கும் பத்தா, ஒன்றுக்கும் பொருத்தமில்லாத, பத்தா போதா என்பது பொருத்தமில்லாத, எதற்கும் பொருத்தமில்லாத நாயாகிய என்னை உய்ய கொண்ட நின் கருணை. திருப்பெருந்துரலே அடிமையாக என்னை ஏற்றுக்கொண்டாய். அப்படி ஏற்றுக்கொண்ட உன்னுடைய கருணை பெருக்கை, உன்னுடைய திருவருளை இன்றே இன்றி போய்த்தோதான். நின் கருணை அன்று எனக்கு வந்தது. இன்றைக்கு எங்கே போச்சு? இன்றைக்கு இல்லாம போயிட்டுதான். இன்று இன்றைக்கு இன்றி போய்த்தோ, இல்லாமலா போய்விட்டது? உன் கருணை திருப்பெருந்துறையிலே நான் வந்தபோது என்னை ஆட்கொண்டது. ஆனா இன்றைக்கு உன் கருணையானது என்னை உடம்பை விட்டு பிரிச்சு கைலாசத்துக்கு இன்னும் அழைச்சு கொண்டு போகாமல் இங்கே வச்சிருக்கு. அப்பனா அன்னைக்கு கருணை இருந்தது, இன்னைக்கு கருணை இல்லை. அன்னைக்கு இருந்த கருணை இன்னைக்கு இல்லாம போயிட்டுதா என்று கேட்கிற. இன்று இன்றி போய்த்தோ, இன்றைக்கு அந்த கருணை இல்லாமலா போய்விட்டது. தான் ஏழை பங்கா, ஏழை பங்கனே. உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவனே, ஏழைனா பெண்ணுன்னு அர்த்தம். பெண்ணை ஒரு வாழ் உடையவனே. என் கோமே எங்களுக்கு தலைவனே, குன்றே அணைய குற்றங்கள், நான் தப்பு செய்திருப்பேன். அந்த குற்றங்கள் சின்ன குற்றம் இல்ல, மிக பெரிய பெரிய குற்றம். மலை மலையா செய்திருப்பேன், மலை அளவு நான் குற்றம் செய்திருக்கலாம் என்று சொல்றேன். நான் எவ்வளவு குற்றம் செய்தாலும் குன்றே அணைய குற்றங்கள், மலையை ஒத்ததாகிய மிகப்பெரிய குற்றங்கள் நான் செய்தாலும் குணமாம் என்றே நீ கொண்டால் அதை குணமாக நீ கொள்ள வேண்டாமா? நான் செய்ததெல்லாம் நல்ல காரியம்தான் என்று நீ ஏற்றுக்கும். என்ன என்ன அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். அடிமையா ஏற்ற பிறகு நான் செய்த குற்றங்களை குற்றமாக நீ பாதிக்க கூடாது. அந்த குற்றங்களை குணமாக கொள்ள வேண்டும். இது அடியாராக ஆன பிறகு இறைவன் அடியாரிடத்திலே காட்டுகின்ற கருணை. இறைவன் ஒரு அடியாரை தன் அடியான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டானால் அதன் பிறகு அந்த அடியார்கள் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை பாராட்டாமல் குணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அடியார்கள் எல்லாம் கேட்கிறார். குற்றம் செய்தல் எனக்கியல்வே, குணமாக்கொள்ளல் உனக்கியல்வே. இது திருவருப்பா ராமலிங்க சுவாமிகள் சொல்ற. குற்றம் செய்யறது என்னுடைய இயல்பு. உயிர்கள் எப்பவும் தவறுதான் செய்யும். அந்த தவற குணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது தாய் போன்ற உனக்கல்லவா கடமை. தாய் என்ன செய்கிறாள்? தன் குழந்தை தப்பு செய்து விட்டார், அது பெருசா நினைக்கிறது இல்லை. அதை தட்டி கொடுத்து அணைத்து மறுபடியும் அதுக்கு சோறு போட்டு அந்த பிள்ளைய தன்னோடு வைத்துக் கொள்கிறாள். ஆகவே குற்றம் செய்தல் எனக்கியல்வே, குணமாக கொள்ள உனக்கியல்வே என்று பாடினார்லவா, அதுதான் இந்த வழியிலே தான் போய். இந்த திருவாசகத்தை படித்து ஊறி போன அந்த ராமலிங்க அடிகள் இது மாதிரி சொல்றார். நான் குற்றம் செய்யலாம், நீ குணமா ஏத்துக்கணும் என்று இவர் கேட்கிறதான் அவர் வேற வார்த்தையால் எழுதுகிறார். இதே கருத்து, ஆனா சொல் தொடர் வேற. குன்றே அணைய குற்றங்கள், குணமாம் என்றே நீ கொண்டால் நான் செய்த குற்றத்தை குணம் என்று நீ ஏற்றுக்கொண்டால் என்னையா உனக்கு மோசம் என்றான். கெட்டது, உனக்கு என்ன கெட்டு போச்சு, உன்னுடைய சொத்துல என்ன நஷ்டம் வந்ததுன்னு கேட்கிற. நான் செய்த பாவத்தை நீ மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஏதாவது நஷ்டம் வருமா, உன் சொத்து குறைஞ்சு போகுமா என்றான். கெட்டது, என்ன உன்னிடத்திலிருந்து இல்லாமல் போயிட்டு கெட்டதுன்னா நஷ்டமா போச்சு, உனக்கு என்ன நஷ்டம், உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு. இவ கேக்குறேன், நம்ம பேச்சியில சொன்ன இதை செஞ்ச அண்ணையா உனக்கு என்னையா குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறோம் இல்லையா. இந்த குறைவது என்பதுதான் இங்க கெட்டது என்ற வார்த்தையால் சொல்ற, கெட்டு போச்சு உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு என்றான். கெட்டது, விரங்கிடாய் எத்தோல் முக்கண் எம்மானே, எட்டு தோளையும் மூன்று கண்களையும் உடைய பெருமானே, என் மாட்டு நீ இரக்கம் கொள்ள வேண்டும் என்று கேட்க. மானே நோக்கி மனவாழ மண்ணே நின்றே மரப்பித்தல் ஊனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணுவி திட்டாயே, ஆனால் நடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே. மானே நோக்கி மனவாழ மான் போன்ற கண்ணை உடைய உமாதேவிக்கு கணவனே, மான் மானை ஒத்த நேர் என்பது ஒத்த, மானை ஒத்த நோக்கி கண்ணை உடையவள், நோக்கு பார்வை நோக்கி நோக்கத்தை உடையவள். ஆகவே இந்த ஈ என்ற ஒரு சொல் எழுத்திருக்கேன், அது செய்தவனை குறிக்கும், செய்கிறவன் யார் அவனை குறிக்கிறது அந்த வார்த்தை. ஆனால் நோக்குனா பார்ப்பது, நோக்கினா பார்ப்பவள். ஆகவே மான் போன்ற பார்வையை பார்க்கின்றவள் உமாதேவி, அவளுக்கு மனவாளனாயிருக்கிற பெருமானே, மண்ணே நின் சீர் மறப்பித்து பெருமானே உன்னுடைய பெருமையெல்லாம் நான் நினையாதபடி மறக்க வைத்து, இவ்வூனே புக இந்த உடம்பில் புகும்படியாக என்னை உள்ளே புகுத்தி, என் தன்னை நோக்கி என்னை இந்த உடம்புக்குள்ள நல்லா அழுத்தி உழல பண்ணுவித்திட்டாய், இந்த உலகத்திலே சுற்றி கண்டுகிட என்று என்னை விட்டு விட்டாயே பெருமானே என்று கேட்ட. இறைவனுடைய பெருமையை நினைக்காதபடி என்ன மறக்க வச்சும் நீதான், இறைவனே உன்னை நான் நினைக்கலன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல. அதை சொல்றார், நின் சீர் மறப்பித்து உன்னுடைய பெருமையை நான் நினைக்காதபடி என்னை மறக்க வைத்தாய், மறக்க வைத்து விட்டு இவ்வூனே புக இந்த உடம்பில் என் உயிர் வந்து புகும்படியாக செய்தாய், எத்தனை நோக்கி என்னை உள்ளே அழுத்தினாய், நோக்குதல்னா அழுத்துதல் அர்த்தம். திருநாவுக்கரசர் சொல்றார், இந்த சமணர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கடல்ல போட்டார்களாம், கடல்ல போட்டா அப்படி தூக்கி போட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா கடல்ல என்ன போடல, கடல்ல தண்ணிக்குள்ள என்ன வச்சு அமைக்கி விட்டார்கள் சொல்ற. கற்றுனை பூட்டியோர் கடலில் கல் தூணோடு கட்டி என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் ஒரு பாட்டு. இனி கல்லினோடனை பூட்டி அவன் கயர் ஒல்லை நூக்க என் பாக்கினால், திருநீலக்குடியில வந்து பாடுறாரு. கல்லினோட என்னை கட்டி, கல் தூணோடு என்னை கட்டி அந்த சமணர்கள் என்ன பண்ணார்கள், நூக்க அந்த தண்ணியில அமைக்கி விட்டாங்க. கல் தூணு மெனந்துட்டா என்ன பண்றது, அதுல வந்து ஆள் தப்பிச்சுவானே அப்படின்னு ஒரு அமுக்க அமைச்சு விட்டாங்கன்னு சொல்ற. ஏன்னா அது முன்னாடி அந்த சமணர்களுக்கு பயம், சுண்ணாம்பு காலவேல இருந்த போது உயிர் தப்பிச்சுட்டார், விஷத்தை கொடுத்த போது அப்போ சாயம் வந்துட்டார், யானை ஏவின போது யானை இவரை கண்டு பயந்து ஓடிச்சு, இப்ப கடல்ல போட்டா இந்த வருஷமையும் கடல் கல் தூண்ல அமுங்கா மேல மறந்து விட்டா என்ன பண்றதுன்னு கல்யாண வேற அமைக்கி விட்டார்கள். நோக்குதல் என்பது அமைக்கி விடுதல் என்று பொருள். அதே மாதிரி இவரும் சொல்றார், என் உடம்புக்குள்ளே என் உயிரை நன்றா அமைக்கி வெளியில வராம அழுத்தி விடைய வைத்து விட்டாய், ஊனே புக எந்தனை நோக்கி உடலை பொண்ணுவித்திட்டாய், இந்த உலகத்திலே சுற்றி கொண்டுகிற உழல்கள் சுற்றி திரிதல் என்று என்னை வைத்து விட்டாயே, ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து ஏ அருள் செய்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்த இந்த பயம் முட்டாள், இவனுக்கு என்ன பண்ண முடியும், அவனுடைய அறியாமையை அவன் தெரிஞ்சு கொள்ள முடியாது, நான் தான் போய் அவனுக்கு அருள் செய்யணும், திருப்பெருந்தறிக்கு நீயே குருநாதரா வந்து என்னை ஆட்கொண்டாய். ஆனால் அப்படி செய்தாலும் அடியேன் அறியாமை அறிந்து என்னுடைய அறியாமையை என்னுடைய முட்டாள்தனத்தை இங்கேயே தெரிந்து கொண்டு நீயே அருள் செய்து நீ ஆகவே குருநாதராக வந்து எனக்கு அருள் செய்தாய், கோரே அப்படி அருள் செய்தாயே, இப்பொழுது நீ கையில் கைலாயத்தில் இருக்கிற அப்படி கோனே, கோன் என்று சொல்லுகின்ற தலைவனே, கோவிக் கொள்ளும் நாள் என்று என்னை கைலாயத்தில் நீ இருந்து கொண்டு இங்கே வா என்று கூவி அழைக்கிற நாள் என்றைக்கு என்னை நீ கைலாயத்துக்கு வருகின்ற என்னைக்கு நீ கூவி அழைக்கப் போகிறாய், கூவிக் கொள்ளும் நாள் அழைத்துக் கொள்ளுகிற நாள் என்று என்றைக்கு கேட்ட என்று உன்னை கூறுவதே. உன்னை நான் என்றைக்கு கைலாயத்தில் வந்து பாடுவது? இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு நான் துக்கப்படுகிறேனே தவிர உன்னை குறித்து கைலாயத்தில் வந்து பாட வேண்டுமே என்று உன்னை கூறுவது. கூறுவதுன்னா புகழ்வது. உன்னை புகழ்ந்து பாடுவது, கைலாயத்தில் வந்து புகழ்ந்து பாடுவது எனக்கு என்று கிடைக்கும் என்று கேட்டார். கூறும் நாளே முதலாக, கூறும் கரண் கூறும் நாவே முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்போ நீ, தீமை நன்மை முழுதும் வேறோர் பரிசிங்கு ஒன்று இல்லை மேமை உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேக்க வேண்டாவோ. இவர் பரமஞானத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு சில அடையாளம் இந்த பாட்டிலை காட்ட. நான் பேசுகிறேன் என்னுடைய அந்த நாக்கு முதலாக சொல்லப்படுகிற கருவிகள், நாக்கு கண்ணு மூக்கு காது என்று இருக்குதே இந்த கருவிகள், கூறும் நாவே பேசுகின்ற நாக்கு முதலாக, நாக்கு முதலியனவாக கூறும் கரணங்கள் சொல்லப்படுகிற கருவிகள், அதான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிற ஐந்து கரணங்கள் ஐந்து கருவிகளும் நீதான். என் வாய் பேசுகிறது என்றால் இந்த வாய்க்குள் நீ இருந்து பேசுகிறாய். என் கண் பார்க்கிறது என்றால் கண்ணுக்குள் நீ பார்வையாயிருந்து பார்த்து எனக்கு சொல்லுகிறாய். என் காது கேட்கிறது என்றால் கேட்கும் அறிவாக என் காதில் இருந்து நீதான் கேட்டு சொல்லுகிறாய். அதனால என் கருவிகள் எல்லாமே நீதான் என்று கண்டுபிடிக்கிற இது ஞானம். இது நமக்கு தெரியாது. எங்க கடவுள் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்று தெரியாது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் தான் வாயினாலே துவைக்கிறேன், நான் தான் வாயால் பேசுகிறேன், நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நாம் செய்யவில்லை. நமக்குள் இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும் அது ஞான நிலை. அந்த ஞான நிலை இவருக்கு வந்துதான் சொல்ற, பேசுகின்ற என்னுடைய நாக்கு முதலான எல்லா கருவிகளும் நீயாகவே இருக்கிறாய். தேரும் வகை நீ, இப்படி தெளிந்ததும் நீதான். என்னுடைய கருவிகள் எல்லாம் நீயாயிருக்கிறாய் என்று நான் இப்பொழுது தெளிந்து ஒரு ஞானம் பெற்றிருக்கிறேனே, அந்த ஞானம் பெறுகிற தேறுகின்ற நிலையும் நீதான். திகைப்பும் நீ, அல்லது மறந்து விடுகிற நிலையும் நீதான். என்னை மறக்கடிக்கிறதும் நீதான். எனக்கு ஞானத்தை கொடுப்பவனும் நீதான். ஞானமே பெறாமல் நான் அறியாமையிலே மறந்து கிடக்கிற வகையை செய்கிறவனும் நீதான் என்று சொல்றேன். என்ன கடவுள் ஞானத்தை கொடுக்காம மறப்பையும் கொடுக்கிறாரா? ஏன் மறப்பாக இருக்கிறான் என்று கேட்டால் அது ஒரு காலத்துல நமக்கு தேவை. மறப்பு என்றது ஒன்று இல்லைன்னா நம்மளால ரொம்ப கஷ்டப்படுவோம், இந்த உலகத்தில் தாங்க முடியாம கஷ்டப்படுவோம். ஒரு வியாதி வந்து அந்த வியாதியினாலே அவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கான்னு வச்சுக்கோ, அந்த வியாதியினுடைய ஒரு எல்லை வரை அவனுக்கு துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை அவனுக்கு பொறுக்க முடியலன்னா கடவுள் என்ன பண்றாரு, அவனுக்கு மயக்கத்தை போட்டுடுறான், மயக்க போட்டு போறது விழுந்துடுறான், மூச்சுட்டு போறான். அப்போ அந்த உடம்புல இருக்கிற வேதனையை அவனை அனுபவிக்க வேண்டியது இல்லை. ஏன் அவனு மூச்ச போட்டு விழறான்னா இனிமேல் அந்த துக்கத்தை அவனால் தாழ முடியாது. அதை தாழ்வதற்காக பொறுத்துக் கொள்வதற்காக அவனுக்கு மூச்சையை கொடுத்தாகணும், மரப்பை கொடுத்தாகணும். ஒரு மரமரப்பு மரத்து போகிற தன்மையை உண்டு கொள்ளணும் என்று இறைவன் கொடுக்கிறார். பகலெல்லாம் உழைக்கிறோம், உழைச்சு கொண்டே இருந்தா நம் கைகாலெல்லாம் சோர்ந்து போகும். இந்த சோர்ந்து போகிற உடம்பை மறுபடியும் பலனாக்கணும் என்று சொன்னோமானால் அது கொஞ்சம் தூக்கம் வேணும். அந்த தூக்கத்தை யார் கொடுக்கிறது? அதுவும் அவன் தான். அந்த தூக்க நிலையை நாம் என்ன பண்றோம்? மறந்து கிடக்கிறோம். ஆகவே தூக்கம் என்ற ஒரு மறப்பு நிலையை அவன் கொடுக்கலன்னா நாம சுகமா இருக்க முடியுமோ? ராத்திரில சில சமயத்துல தூக்கம் இல்லைன்னா என்ன கஷ்டப்படுறோம், ஐயோ தூக்கமே வரலையே தூக்கமே வரலையே, அதே ஒரு வேதனையா இருக்கு. அப்ப தூக்கம் வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக நாம் நினைக்கிறோம். தூக்கம் என்பது மறப்பு நிலை, மறந்து மறக்க வைக்கிறான். கண்ணு பார்க்காது காது கேட்காது அப்ப ஒண்ணுமே இருக்காது. நாம் செயலிழந்து போகிற நிலைதான் தூக்கம். இந்த செயலிழந்து போகிற மறப்பு நிலையையும் தூக்கமாகிய நிலையையும் அவன் தான் கொடுக்கிறான். அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆனாலே தேரும் வகை நீ, திகைப்பும் நீ என்று சொன்னான். தெளிகின்ற ஞான நிலையும் நீதான், என்னை மறக்க வைக்கின்றவரும் நீதான். வேறோர் பரிசுக்கு ஒன்று இல்லை, இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஞானம் கொள்ளுகிறேன் என்று நான் நினைப்பதும் தவறு, மறந்து விடுகிறேன் என்று நான் நினைப்பதும் தவறு. என்னைக்கு ஞானம் தருகிறோம் அவன், எனக்கு மறப்பு நிலையை கொடுக்கிறவனும் அவன் தான். எல்லாம் அவனே என்று சொல்லுகின்ற ஒரு அறிநிலை எப்பொழுது வருகிறதோ அதுதான் நாம் செய்கிறோம் என்பதை நீங்கி சொல்லுகின்ற நாக்கு முதலாக உள்ள எல்லா பொறிகளாகவும் கரணங்கள் கருவிகளாகவும் நீ இருக்கிறாய். அதாவது இந்த கருவிகளெல்லாம் அவன் கொடுத்து அவனே இயக்கி நமக்கு ஒவ்வொன்றையும் விளக்க வைக்கிறான். எனக்கு தெளிவாகிய ஞானத்தை கொடுப்பவனும் நீ, எனக்கு திகைப்பு என்ற மறப்பை தருகிறவனும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ. எனக்கு தீமை வந்தாலும் நீதான், எனக்கு நன்மை வந்தாலும் நீதான், நன்மையாயிருப்பவனும் நீதான், தீமையாயிருப்பவனும் நீதான். இதை நம்மால் நம்ப முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் என்றால் நல்லவன், அவன் எப்படி தீமையாய் இருக்க முடியும், தீமையும் அவன் தான் என்று சொல்வது எப்படி பொருந்தும், நன்மை அவன் என்று நாம் சொல்லலாம். ஆனா ஞானிகளுக்கு தான் இதை விளங்கும்.